இன்னும் நான் சொல்லுவேன், எல்லாருக்கும் இப்பொழுது புரிகிறது. திடீரென்று ஒரு நாள் ஒரு பெரிய நடிகர் பரம்பரையாகவே அவர் மாத்தியம் பேசியவர் திருப்பதி மலை மேலே உணர்ந்து உருண்டு கொண்டிருந்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம், மனிதனுக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கிறது. காரணம், வாழ்க்கையிலே அந்த விஷயங்கள் எதிரொலிக்க 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 அது யாவகம் நம்பிக்கை நம்பிக்கை. மனைவியிடம் பெண்கள் அதிகம் இருக்கிறார்கள், கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கிறது. மனைவியை பக்கத்திலே வைத்துக் கொண்டு இரவிலே பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த மனைவியை நீ நம்பினால்தான் அந்த இரவு உனக்கு சந்தோஷம். கொஞ்சம் சந்தேகம் அங்கே உனக்கு வந்தாலும் கூட சந்தோஷம் கிடையாது. அந்த சந்தேகம் தான் டெவலப் ஆகிக்கொண்டே போகுமே தவிர சந்தோஷம் டெவலப் ஆகாது. சந்தேகம் எங்கே தோன்றுகிறதோ அங்கே சந்தோஷம் டெவலப் ஆகாது. நம்பி நம்பி நம்பிக்கையின் மூலம் தான் நடந்த முடியும். பையன் காலேஜுக்கு போகிறேன் என்று 250 ரூபாய் பணம் கேட்கிறான், நம்பித்தான் கொடுத்து அனுப்புகிறோம். அவன் காலேஜுக்கு போவான் என்று நம்பி வீட்டில் இருக்கிறான். அவன் எங்க போறான்னு பின்னாலே போகக்கூடாது. அவன் எங்கேயாவது நுழைவான், 2 சிகரெட்டை தம்பிடிச்சு எடுப்பான், கண்டுக்கூடாது. அவன் திரும்பி வீட்டுக்கு வரும்போது காலேஜில இருந்து வர்றான் என்று நம்பி அவனை வரவேற்கணும். அது அவனுக்கு என்ன தோன்றும் என்றால் ஒரு கட்டத்தில் அவனுக்கே இதன் மீது அருதறுப்பு தோன்றும். நீங்க புத்தி சொல்ல வேண்டிய அவசியமே அவனை கிடையாது. சேலத்துக்கு போக வேண்டும் என்று நீ விரும்பினால் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகணும், மதுரைக்கு போகணும்னு விரும்பினால் எக்மோர் ஸ்டேஷனுக்கு போகணும், சேலத்துக்கு எதுலையா போகணும் கேட்ப, ரயில்ல போகணும்னு ஒருத்தர் சொல்லுவான். எக்மோர் ஸ்டேஷன்ல போய் ரயில்ல ஏற, அது சேலம் போகாது, ரயில்ல போகணும்னு சொன்னான். நானும் ரயில்ல தான் போறேன், அது சேலம் போகலையே மதுரை போகுதுன்னா அது ஏற வேண்டிய ரயில் வேறு. தப்பான ரயில் ஏறி உட்கார்ந்து கொண்டு என்ன கடவுள் கொண்டு போகவில்லையே, கொண்டு போகவில்லையே, என்ன சரியான இடத்துக்கு கொண்டு போகவில்லை என்றால் என்ன அர்த்தம்? ரயில் எப்ப போனாலும் என்ன எங்கட டிக்கெட் இருக்கு என்பதாலே பயன் கிடையாது. நம்பி தொடர்ந்தால் பலர்ந்தது. எனக்கு நன்றாக தெரிகிறது, நான் நம்பி அப்படியே பாரத்தை அவன் மேலே போடு என்றார். அவன் மேலே போட்டேன், அந்த பாரம் முழுக்க அவன் மேலதான் இருக்கிறது. இப்போது என் மேல பாரம் கிடையாது. நீங்க வேண்டுமா செய்து பாருங்க. பின்னால வர்றாரு ராமசாமி, அவர் காலில் குத்தட்டும்னு ஒரு கண்ணாடி தோண்ட பிளாட்பாரத்தில் போட்டிருந்தீப்போ அவர் காலில் குத்தவே குத்தாது. நீ எப்ப திரும்பி வர்றன்னு காத்துக்கிட்டே இருக்கும். ரெண்டு மாசம் வரைக்கும் கூட காத்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் குத்துறதுக்கு அப்புறம் உனக்கு ஞாபகம், அன்னைக்கு நாம தானே போட்டோம் இது. எங்கேயோ இருந்து ஒருவன் இயக்கி கொண்டிருக்கிறான். எந்த நேரத்தில் எந்த காயம் நகர்த்தினால் எப்படி விளையாடலாம் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். நான் எப்படி எனக்கு இந்த கடவுளை மறக்க முடியும்? வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை நான் அனுபவித்திருக்கிறேன், ஆனால் ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு இடையிலேயும் எனக்கு ஏதோ ஒரு ஒளி தோன்றுகிறது. உனக்கு ஒரு ஃபியூச்சர் எப்படியாவது இருக்கும், உனக்கு ஒரு சேவிங் எப்படியாவது இருக்கும், உனக்கு ஒரு காப்பாற்றக்கூடிய சக்தி உனக்கு எப்படியாவது இறைவன் அருள்வார். அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகம் இப்போது 2 லட்சம் காய் போயிருக்கிறது. இவ்வளவு போகும் என்று பிளான் பண்ணி நான் ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு நாள் நண்பர் சாவி டெலிபோன் பண்ணி, என்ன பத்திரிகை எல்லாம் கவிதை எழுதுறீங்களே, நம்ம பத்திரிகை ஏதாவது எழுதுங்களே, ஓஎஸ் எழுதுறேன்னு டைட்டில் சொல்லுங்களேன், பிளாக் பண்ணிடலாம், விளம்பரம் கொடுத்துடலாம். அதே டெலிபோன்ல என்ன தோணுச்சோ அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன எழுத போறோம்னு பிளானே கிடையாது. அது சுப்ரீமிட்டி என்பது ஏதோ ஒன்று இருக்கிறது நமக்கு மேலே ஒன்று. அது விநாயகரா இருக்கட்டும், இல்ல முருகனா இருக்கட்டும், இல்ல அல்லாவா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்தவனா இருக்கட்டும், ஏதோ ஒன்று இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடு அதை தொடர்ந்து போக வேண்டும். கோயில போய் சாமி கும்பிடும் போது நம்பிக்கையோடு சாமி கும்பிட்டு பாருங்க. குறைஞ்சபட்சம் உனக்கு வாழ்க்கையில ஒண்ணு நடக்குதோ இல்லையோ நடக்கிற மாதிரி ஒரு தோட்டம், அதுல ஒரு நிம்மதியாவது வரும். மினிமம் அந்த நிம்மதி சாதகம் இருக்கக்கூடாது. சாமி கும்பிட்டு கொண்டே இருக்கும்போது முருகா 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 அப்படி திரும்பி பார்த்தா ஒரு பச்சை சேலை நிற்கும். உன்னை இது போயிடும், எங்கேயோ பார்த்தமா இருக்கு, எங்கேயோ பார்த்தமா இருக்கு, எங்கேயோ பார்த்தமா இருக்கேன்னு. உன்னை கண்ணை மூடி சாமி கும்பிடுவோமே, உனக்கு கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடுவோம். உடனே எனக்கு கடங்காரம் வருவானே, நான் இல்லையே அவனுக்கு பணம் கொடுத்தானுமே, பால்கார பாய்க்கு நிப்பா அன்னைக்கு வசதி வரும். கண்ணை திறந்தா பொண்ணு நிக்கிறா, கண்ணை மூடனா கடங்காரம் வர்றான். இதுல கான்சன்ட்ரேஷன் எப்படி பண்றது? அதுதான் கோயில்ல ஆரத்தியை இப்படி காட்டுவார், மணியை இப்படி அடிப்பார். நீங்க பண்ணா ரெண்டும் இப்படி ஆடும், இல்ல ரெண்டும் இப்படி ஆடும். ஒரு கை இப்படியும் ஒரு கை இப்படியேங்கிறது ஒரு பிராக்டிஸ், ஒரு பழக்கம். அதுதான் தசாவதாரம், இந்த அஷ்டாவதானம் சதாவதானம். பாரு, நீ ஒரு கணக்கு கேட்டா ஒருத்தர் பதில் சொல்லிட்டே இருப்பார், துளசி மாலையில ஒன்னு ரெண்டு மூணு எண்ணிட்டே இருப்பார். இது அவ்வளவு கான்சென்ட்ரேஷன், ஒரே பிரெயின் எட்டு கான்சென்ட்ரேஷன் பண்ணுவது, அதுக்கு பேர் அஷ்டாவதானம் பேர். அந்த ஆண்டவன் அப்படியே உட்கார்ந்து, ராத்திரில நான் அப்படியே உட்கார்ந்து ஒரு 11 மணிக்கு மேல இந்த கிருஷ்ணன் பொம்மைய பார்த்துட்டே இருப்பேன். கொஞ்ச நேரம் வரைக்கும் உட்கார்ந்து கிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கிறானோ இல்லையோ, இப்படி ஒருத்தன் கற்பனை பண்ணானே அவனையும் சேர்த்து கும்பிடணும் போல தோணும் எனக்கு. அந்த பிகரை பார்க்கும்போது அவ்வளவு அழகா, அவ்வளவு தோற்றம், அந்த தோற்றத்துக்கு நம்புறதுல ஒரு நிம்மதி மனசுல. மோட்சத்துக்கு போறமா நரகத்துக்கு போறமான்னு யாருக்கு தெரியும்? எல்லாருமே இங்க இருக்கிறவங்க பூரா போய் சொல்லிருக்கோம், எல்லாரும் சொல்லிருப்போம். சொல்லாதவங்க கொஞ்சம் இருப்பாங்க, சில பேர் நல்ல காரியத்துக்காக போய் சொல்லியிருப்பாரு. அதான் இப்ப சொன்னா, வக்கீலா பிறந்தவன் எவனும் போய் சொல்ல முடியாது. வக்கீலா பிறந்து போய் சொல்லாமன்னா சம்பாதிக்க முடியாது. வக்கீலுடைய எவ்வரி லாயர் சொல்ல ஐயர் வந்து அந்த கோட்டஸ் ஐயர். அதான் அவர் சொன்னார், தேசிய நாயம் இல்ல, ஓடும் குதிரைக்கு உச்சியில் கொம்புகள் ஒன்றா இரண்டா என்று கேட்பாரா வக்கீல் சாட்சியை பார்த்து. ஓடுற குதிரைக்கு உச்சியில கொம்பு ஒன்னா ரெண்டாம் மாறும். உன்ன சாட்சி, குதிரைக்கு ஏது கொம்பு சார்? குதிரைக்கு ஏது கொம்புகள் என்றால் கோட்ட அலட்சிய குற்றம் என்பார், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டம் மாறும். ஒன்றா இரண்டா என்பது என் கேள்வி, உண்டா இல்லையா என்பது அல்ல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, ஒன்னா ரெண்டான்னு கேட்ட நிலவரம் உண்டா இல்லையா கேட்ட நான் என்ன பதில் சொல்ல முடியும்? மோட்சத்துக்கு போறானா நரகத்துக்கு போறானு யாருக்கு தெரியும்? மோட்சம் நரகம்னு ரெண்டு கற்பனை பண்ணானே அது உண்மையோ பொய்யோ? மோட்சம் நரகம்னு ரெண்டு சொன்னானே அவன் இங்கிருந்து பரவாயில்லையாட்டையும் காட்ட இருக்கிறது என்று சொன்னானே, அவன் இக வாழ்வை சுத்தப்படுத்ததான் சொன்னான். இந்த வாழ்க்கையை ஒழுங்குபடுத்து, இக வாழ்வை ஒழுங்கு, இந்த வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இப்படி செஞ்சா இந்த நரகத்துக்கு தான் போவ நம்புவான். எது எது உண்மை என்று நம்ப தொடங்குகிறானோ அந்த உண்மைகளை நம்ப சில கதைகள் இந்து மதத்தில் எழுந்தவர். மோசம் நரகம், சாமியார் போய் உட்கார்ந்து இருந்தா திண்ணையில ஒரு போன அப்படி யோசிச்சு பார்த்தாலும் அது புரியல. அப்ப இந்த வீட்டுக்குள்ள இருந்த வீட்டுக்காரி அவரை கூப்பிட்டு போதா நரகத்துக்கு போதான்னு பார்த்துட்டு வாழ்ந்தான். அவர் பின்னாலேயே போயிட்டு வந்து சொன்னா, அம்மா இது மோசத்துக்கு தான் போகுதுன்னு. உனக்கு சாமியார் அழகால உணர்ந்து கும்பிட்டான், மோசத்துக்கு போதா அறது போதான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு. அதுக்கு அவர் சொன்னா, நாலு பேர் பேசிட்டு போவான், ஐயோ புண்ணியவான் போயிட்டானே அப்படின்னு சொன்னா அது மோசத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். சனியம் பிடிச்சவன் தொலைஞ்சான் அப்படின்னு சொன்னா அது நரகத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். அவர்தான் சாமி மோட்சம் நரகங்கள் அவர்கள் காலத்தில் ஒழுங்கா வாழணும் என்பதற்கு லௌகீக விஷயங்களுக்கு என்னென்ன தேவையோ அவரவையும் சொல்லி வைத்தது இந்து மதம். இது குடும்ப வாழ்க்கை உட்பட தாயை பற்றி எல்லாத்துக்கும் அதை சொல்றது இது ஒண்ணுதான், இந்த வகை ஒன்றுதான். அன்பு, இரக்கம், வைராக்கியம், வாழ்க்கையில எத்தனை துறை உண்டுகள். ஆத்திரப்பட்டவனுக்கு சமாதானம் கூறுறது இந்த மதம், இடத்தோட நடக்கணும்னு சொல்றது இந்த மதம். இந்த மதம் ஒண்ணுதான் எல்லா துறைகளிலேயும் கையை விரித்திருக்கதான். போய் வரணா வரராஜா என்ன எந்த குழந்தையும் வந்துடும் வா சனியனே, நான் அதே வராது. அது யாரா? நீங்க கேளுங்க, அப்பனை பாடுறது பூச்சாண்டியங்க, அப்பனையே பூச்சாண்டியங்க. அன்பை கொண்டு வாடுங்க, நம்ம வாடகம் அப்படி அம்மாடி அம்மாடியும் தூக்கிங்க தானா வந்துடும். அதை கையிலேயே வச்சுட்டு அம்மா ஊட்டு நம்ம கையில தான் இருக்கு. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே நான் வெறும் பழமொழியாட்டா ப்ராவர்பா சொல்லுவாங்க. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே அன்பு என்பது என்ன? நான் வேற ஒண்ணு வேண்டாம், அன்பு காட்டினால் அங்கே தெய்வம் வரமாகும், குழந்தை வசமாகும், இயக்கம் வேணும். இதெல்லாம் மதம் சொல்ல வேண்டிய வேலை அல்ல. இது மதபோதகர்கள் அவர்கள் சொல்ல வேண்டிய வியாக்கியானம். இது இறக்கம் வேணும். இறக்கம்னா புருஷங்கிட்டையும் இறக்கம் வேணும். பெண்டாட்டிக்கு குழந்தைகிட்டையும் இறக்கம் வேணும், புருஷங்கிட்டையும் இறக்க வேணும். குழந்தைய அடிக்கிற மாதிரி புருஷனையும் அடிக்க கூடாது. புருஷன் அழுத்து போய் நல்ல வேர்க்க விறுவிறுக்க உழைச்சி சம்பாதிச்சுட்டு 3 மணிக்கு வந்து வீட்டில் சாப்பிட உட்காரும் போது சாப்பாடு போட்ட உட்கார்ந்தா மனைவி எப்படி நடக்கணுங்கிறதுக்கே அது பார்த்துருக்கு. இல்லால் எப்படி நடக்கணும், அதுக்கே இந்து தர்மத்தில் ஒரு வகை விதியும் இருக்கு, ரூல் செக்ஷனே இருக்கு. அதுக்கு நம்பர் போடலாம், உங்களுக்கு 1-2 IPC மாதிரி இந்து மதத்துக்கு ஒரு செக்ஷன் போடலாம். வந்து உட்கார்ந்த உடனே வேர்வை தொடச்சி விட்டு அப்பதான் ஃபேன் கிடையாது, விசிறி விட்டு இலையை போட்டு சாப்பாட்டை வச்சு சாதத்தை வச்சு சாதத்தை வச்ச உடனே இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா முதல்ல உப்பை வைக்கிறான். அவங்க வைக்கக்கூடாது. முதல்ல உப்பு வச்சா அதோட சாப்பிட்டு எந்திரிச்சு போ, இனிமே வராதுன்னு அர்த்தம். முதல்ல சர்க்கரை வைக்கிறதான் பழக்கம் இந்து தர்மத்துல. முதல்ல சர்க்கரையை வச்சு அப்புறம் பருப்பை வச்சு அப்புறம் நெய், அது இனிப்பு, இது வாசம், ரெண்டு வைக்கணும். வச்சு உட்கார்ந்து என்ன நம்ம இவ்வளவு சம்பாரிச்சாச்சு, ஏதோ இருக்கிறது போதும், ஏன் இப்படி ஊரெல்லாம் சுத்தி அலையறீங்க, உடம்பே இடைச்சு போச்சே. அவன் இப்படி இருப்பான், ஆனாலும் கூட உடம்பே இடைச்சு போச்சு, ஏன் கஷ்டப்படுறீங்க, சாப்பிட்டு நிம்மதியா இருங்களேன், இப்ப பார்த்த வேலை போதுமே, அப்படி சொல்லி அவனுக்கு ஊட்டணும்னே ஒரு பாட்டிருக்கு, விதி இருக்கு. இல்லாள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சான்ஸ்கிரிட்லயும் இருக்கு, நான் இந்த அர்த்தமல இந்து மதத்தில் எழுதிருக்கு. அந்த நேரத்துல போய் சாப்பாடை கொண்டாந்து வச்சுக்கிட்டு டக்குனு தட்டையும் வச்சு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சினிமாவுக்கு போன போகணும்னு. 3 மாசமா யாரு கவனிக்கிறா, நீங்க வேணுக்கு ஊற ஊற சுத்திட்டு வரீங்க சாப்பிடுங்க. நான் என்ன மத்தவங்க மாதிரி நகைய கட்டணும் பழைய கட்டணும், ஒரு சினிமா பாக்க அது கூட யோசிச்சதெல்லாம் போச்சு, சாப்பிடுங்க. பெரிய பெரிய பணக்கார வீடுகள்ல எல்லாம் என்ன கேட்டாங்க, அந்த 3 ஆண்மலா வீட்டுல கூட போச்சு, என்ன செய்ய சொல்லி காலால் நின்னாங்க, அங்க எல்லாமே கொடுத்தாங்க, என்ன பண்ணா நீங்க தள்ளிட்டாங்க, சாப்பிடுங்க. அவனுக்கு முன்னாலேயே இதுவர்த்தனை பத்தி அந்த வீட்டுல கொடுத்துருந்தா நல்லா இருந்திருப்பேன். அவன் என்ன கதியாவும் இறக்கம்ங்கிறது புருஷனிடமும் வேணும். புருஷன்கிட்ட எதை எதை எங்க எங்க கேட்கணுங்கிறதுக்கும் வருது, மனைவி கனவை எங்க புகழணுங்கிறதுக்கும் விதி இருக்கு, புகழ்றதுல கூட ஒரு விதி இருக்கு. நண்பர்களை காணாத இடத்துல புகழணும், நேசரை காணாவிடத்தே நெஞ்சாரவே புகழ்தல். நண்பனை காணாத இடத்துல போனோம், என்னுடைய ஃப்ரெண்ட காண ராமசாமி ரொம்ப நைஸ் சொல்லுவேன் சொன்னேன், அவன்கிட்ட போய் சொல்லக்கூடாது நீ ரொம்ப அருமையான நண்பர் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னமோ எதிர்பார்க்கிறான் போல் இருக்குன்னு சொன்ன. நேசரை காணாவிடத்தே நெஞ்சாரவே புகழ்தல், ஆசானே எவ்விடத்தும் அப்படியே. வாத்தியார் இருக்கார, என் வாத்தியார் ரொம்ப நல்லவர் தான், அற்புதமா கத்து கொடுத்தாருன்னு வெளியில சொல்லணும், அவரை சொல்லக்கூடாது. அவரை சொன்னா அவருக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நம்ம வீட்டுக்கே வந்துட்டு இருப்பாரு. வாச மனையாளே பஞ்சணையில், மனைவி எங்க போகணும்னா பஞ்சணையில தான் போகணும். உமாரி அழகு உண்டா, உமாரி குணம் உண்டா, இந்த ஊர்லயும் உமாரி பொண்ணே கிடையாது என்ன சொல்லணும், அந்த நேரத்துக்காக சொல்லிருக்கோம். இல்லைன்னா அவரு கோபம் வந்துடும், பஞ்சணையில் தான் சாப்பிட இல்லைன்னா சமையல் அறையில போய் இந்த மாதிரி அளவு உண்டா, நான் உப்பை கொஞ்சம் கூட அள்ளி போட்டுருவான். மலையாளி பஞ்சனையில் மைந்த சமை நெஞ்சில், பிள்ளைய எப்ப பாராட்டணும்னா நெஞ்சு கூட பாராட்டணும். இது ப்ராகிரஸ் ரிப்போர்ட் கொண்டாடான்ல 81, 91, 91 அதை பார்த்துட்டு செல்லவனு கொண்டாடு, அருமையான மார்க்னு சொல்லிட்டா அடுத்தது குறைஞ்சே தீராது. ஏன்னா அது ஒரு அப்படியே ஜிவ்னு ஏறும், மனுஷனுடைய உடம்பு அவரை பலகீன மாதிரி. மனைவி எப்படி சூஸ் பண்ணணும் அதுக்கும் அதை பார்த்து, தாயை பார்த்து பெண்ணடு, தரத்தை பார்த்து வரவிடு, நிலத்தை பார்த்து பயிரிடு, நேரம் பார்த்து முடிவெடு. மழையை நம்பியே இருக்கிற பூமியில கேழ்வரகு, ராகி, ராகி இது கம்பு இது பயிரிடு, நல்ல காவிரி பாசனம் உள்ள இடத்துல கரும்பு நெல் பயிரிடு, அது கொஞ்சம் குறைச்சலா மோட்டர் செட் போட வேண்டிய இடத்துல அது அதிகம் விளையாத போல இருந்தா காய்கறி மற்ற பயிரிடு, நான் செய் புன் செய் நிலம் நேரம் பார்த்து முடிவெடுதான். வெள்ள தேர்ந்தெடுக்கவில்லை, தாயை பார்த்து பெண்ணெடுக்க, தாயை தனி தொட்டில பார்த்தா நாளே படிக்கட்டுல பார்க்க வேண்டாமா. தாயே மகள், தாயினுடைய வடிவமே மகளுக்கு படியும், தந்தையினுடைய வடிவமே மகளுக்கு படியும். பையன் தாப்ப மாதிரி இல்ல, தாய் மாதிரி இல்லைன்னா தாய் மேல சந்தேகப்படக்கூடாது. நேர்படு தோற்றம், நிறைவடு கர்ப்பம். கிஷம் உண்மையை 60 நாளும் பார்த்துட்டே கிஷம் மாதிரி குழந்தை பிறக்கும், அப்படியே இருப்பாரு. அதாவது கர்ப்பம் ஆவது என்பது எப்படி இங்கிறத கூட பாடத்திலிருந்து இலக்கியம் உட்பட மனம் சொல்லி வைத்திருக்கிறது. மனைவியை தேர்ந்தெடுப்பது, தர்மம் செய்வது, எல்லாவற்றையும் ஒரு விதிமுறையாக வகுத்து வைத்தது இந்து தர்மமாக. ஆனால் ஒவ்வொரு பருவத்திலேயும் குழந்தையை எப்படி வளர்க்கணும், குழந்தையை எப்படி வளரணும் என்பதற்கே விதி உண்டு. இப்பெல்லாம் நமக்கு மறந்து மாத்திரையும், அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் மதத்தின் வழியாகவே மருத்துவத்தையும் வச்சா. பக்கத்துல பிள்ளை படுத்துக்கு போது வயிறு இறைஞ்சா யாருக்கும் சத்தம் கேட்காது, தாய்க்கு மட்டும் கேட்காது. மரநிலைக்கு மனதக்காளி விதையை போட்டு குழம்பு வச்சு சாதத்தை பிசைஞ்சு கொடுத்துருவா சேர்ந்து போடுவது. ராத்திரியில கீரையும் தயிரும் சாப்பிடக்கூடாது, பேய் பிடிக்குமா. மதத்துல பேய் பிடிக்காது, கீரையும் தயிரும் ராத்திரில சாப்பிட்டா மரண அந்தயத்துல வெளியில போவோம், அதனால ராத்திரில சாப்பிடாதேம்மா. பயமுறுத்துறதுக்காக சில விஷயங்களை சொன்னானுங்க, அந்த ஹெல்த்தையும் வச்சா சயன்ஸ் இல்லையா இது. அந்த நாள் வாழ்க்கை அந்த மரபு நம்முடைய தாய்க்குள்ள இன்றைக்கும் அந்த மரபை காப்பாற்றியவர்கள். பிராணங்களில் வருகின்ற கதைகள் என்பது அவை பொய்யானவைகள். ரெண்டு இன்சைட்லதான் மகாபாரதி ராமாயணத்தினுடைய நாட்டு எங்க போட்டிருக்கான்னு நான் புரிச்சேன். ஒரு பலகீனமான ஒரு நாட்டு, அந்த பலகீனமான நாட்டு தான் ஹியூமனிட்டியை டச் பண்ணுதுன்னு புரிஞ்சதாரு. மகாபாரதத்துல இவ்வளவு ஹெல்ப் பண்றானே, உதவி பண்றானே கண்ணன், எவ்வளவு தூரம் கூடவே வர்றான். போர்க்களம் வரைக்கும் வந்து சாரதியா வந்து சண்டை போட்டு கலைச்சு போய் பல நாள் போர்லையும் கூடவே இருந்து அவசப்படுறானே, இந்த அவஸ்தைக்கு தேவையே இல்லையே. தர்மனும் துரியனும் சூதாடும் போது அப்படியே மாயமா வந்து ஒரு காய திரும்பி போட்டு போயிருந்தா கதை முடிஞ்சு போயிருக்காரு. அந்த இடத்துல வந்து காய கொஞ்சம் திருப்பி போட்டு போயிருந்தான்னா அங்கேயே கதை முடிஞ்சு போயிருக்குமே. அந்த இடத்துல வராம விட்டு அப்புறம் திரௌபதியை துகிலதைய வச்சு வைத்து அந்த இடத்துல பெரிய தோபி மாதிரி ஏகப்பட்ட சேலைகளை கொண்டாந்து அவளை கொடுத்து அதற்கு பிறகு இங்கே போர்க்களத்துக்கு வந்து விழுந்து கிடந்தவனை தூக்கி நிறுத்தி அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அண்ணன் தம்பின்னு கருதாதே, போர்க்களத்தில் நீ போட வேண்டியவன் அவனும் நானே, நீயும் நானே, கொல்கிறவனும் நானே, கொல்லப்படுகிறவனும் நானே, கொல்லுனா எல்லாம் நானே. ஏன் சொல்றதுல ஒரு பெரிய தத்துவம் என்னன்னா, நான் உன கத்தியால குத்துறான், நீயும் கிருஷ்ணன் தான், நானும் கிருஷ்ணன் தான், கத்தியும் கிருஷ்ணன் தான். அதனால கிருஷ்ணன் குத்துறான், கிருஷ்ணன் ஜாகிறான் விடுறான். இதுல பாவமும் உனக்கில்லை, புண்ணியமும் உனக்கில்லை, அடியான். அதே மாதிரி ராமாயணத்துல அவளுக்கு வல்லவன் அல்லவா ராமன், வந்திருக்கிற மானை பின்தொடர்ந்து போன்னு சீதா சொல்ற. சொன்ன உடனே இவன் தெய்வீக ராமன், சீதா இது அசல் மான் அல்ல, இது பொய்மா, இது வேஷம் போட்டு வந்திருக்குது, இன்னொரு வார்த்தை சொல்லி போகாம நின்றிருந்தா கதை அதோட முடிஞ்சிருக்கு. அவன் ஏன் போனான்? மனிதன் எப்படி அனுபவங்களை கொள்முதல் செய்து அறிவை பெறுகிறானோ அப்படியே ஆண்டவனும் பெற்று உனக்கு வழிகாட்டுகிறான். நீயும் அனுபவங்களை பெற்றுத்தான் அவனுக்கு ஆகும். போற வழியிலேயே இது கண்ணாடி தூண்டு கண்ணு சொல்லிட்டா இப்போ தாண்டி போடுவ. உன் கண் சொல்லவில்லை என்றா கால் குத்தி செத்து காணவன்னு நமக்கு தெரியுது, கண் சொல்லவில்லையே என்று. அறிவு சொல்லாத ஒன்றை அனுபவம் சொல்லுகிறது, அனுபவம் சொல்லும் போதாவது நீ உணர்ந்து கொள் என்று காட்டுவதற்காகத்தான் அந்த இடத்துல விட்டாத. பலகீனமாக ஒரு பலகீனத்தில இருந்து ஒரு பலம் தோன்றும் என்ற தொடர்ச்சியாக விட்டாது. உங்க பிராணத்தினுடைய பலகீனம் ரெண்டு இடத்துலயும் ரெண்டு பலகீனம், அந்த ரெண்டு பலகீனத்துலதான் ரெண்டு பலம் இருக்கு. இந்து தர்மத்தின்படி பெண் பலகீனமானவள், ஆனால் ஆண் பலமானவன். ஆண் பலமானவன்ங்கிறது இந்து தர்மம், பெண் பலகீனமானவள்ங்கிறது இந்து தர்மம். ஆனால்தான் பெண் புத்தி பின்புத்தி மாறாம சாதாரணமா சொல்லுவோம். ஆனால் இந்து தர்மத்தினுடைய விசேஷம் என்ன என்றால், பெண்ணுடைய பலகீனத்திலேதான் அவளுடைய பலம் இருக்கிறது, ஆனவனுடைய பலத்திலேதான் அவனுடைய பலகீனம் இருக்கிறது. ஆனவன் பலமா இருக்கிறதுனால தெரியுது, எதையாவது பார்த்தா தொடரலாமான்னு கப்பட கையை பிடிச்சி விடுறான். பெண் பலவீனமா இருக்கிறதுனாலதான் ஆசை மிகுதியா இருந்தாலும் வெளியில சொல்லாமல் இருக்கிறார். அதனாலதான் கற்பு என்பது பெண்ணுக்கு அணிகலனாக எப்போதும் காவல் காத்துக் கொண்டிருக்கு. பெண்ணை பலவீனமாக அது பலவீனமானவன் என்று இந்து நம்ம சொன்னது அவளை அடிமையாக்க அல்ல. அன்னைக்கு கேள்வி கேட்டார் பத்திரிகையில, சிவாய நமன் என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்கிறார்களே. சிவாய நமன் சொல்லி ஆயிரம் வாழ்க்கை மின்சாரத்துவத்தை தொட்டால் அபாயம் இல்லாமல் போகுமா? நாங்களே நம்முடைய மூதாதையர்கள்லாம் ஒன்னை விட மடையனில்ல. நான் ரொம்ப அழகா சொன்னா, சிவாய நமன் என்று மின்சாரம் தொடுவார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை நம்ம சொல்லல. சிவாய நமது என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. நானே தவிர அவன் சிந்தனையை சொன்னான, தவிர செயல சொல்ல மனதில் சிவாய நமன் சிந்தி உனக்கு அபாயம் இல்லைன்னு, சிவாய நமன் என்று கிணத்தில் குதிப்பார்க்கு அபாயம் இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனா அந்த ரிஸ்கே எடுக்கல, ஹிந்து மதத்துல சான்ஸ்கிரிட்லயும் எடுக்கல, அவன் தமிழ்லயும் எடுக்கல. எது நடக்கும் அதான் சொன்னான். வெறும் பழமொழியில சொல்லுவானே ஹிந்துக்கள் வீட்டுல, டே ஏன்டா இப்படி உயிர் வாங்குற, ஊர்ல நாலு பேர் என்னடா சொல்லுவாங்க, நாலு பேரும் பா ஊர்ல நாலு பேர் என்னடா சொல்லுவாங்க, ஊர்ல அஞ்சு பேர் என்னடா சொல்லுவான் சொல்லுவான், ஏன்டா இப்படி ஊர்ல நாலு பேர் என்னடா சொல்லுவான், ஊர்ல மூணு பேர் என்னடா சொல்லுவானா, இது என்ன நாலு பேர்னு அர்த்தம், மினிமம் கேரண்டி. அதுக்காவது ஒழுங்காயிரம், அதுக்காக ஒழுங்காயிரம் நாலு பேர் சும்மா சின்ன சின்ன பழமொழிகளிலேயே அவன் சொல்லிவிட்டு வாழுகின்ற காலத்தில் செய்கின்ற நன்மை தீமைகளே நினைவிலே நிற்கின்றன, இதை போதிப்பதுதான் இந்து மதம்.